السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد: رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நம்முடையவருமாகிய எல்லாம் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னல பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய பெருமக்களே, புனிதம் சுமந்து வருகின்ற கண்ணிய மிகுந்த ரமலான் மாதம் இன்னும் ஓரிரு நாட்களிலே நம்மை வந்து அடையிருக்கிறது. ரமலான் ஒரு பரக்கத்தான மாதம். பரக்கத்தான மாதம் என்பதற்கு அடையாளமாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிற விளக்கம் என்னவென்றால், அந்த மாதங்களிலே நாம் செய்கின்ற நல்ல செயல்களுக்காக பன்மடங்கு பல நூறு மடங்கு நன்மைகளை பெருக்கித் தருகின்ற மாதம். பரக்கத் என்று சொல்லுகிற போது நாம் உணவிலே பரக்கத்தை தேடுகிறோம், சம்பாத்தியத்திலே பரக்கத்தை தேடுகிறோம், நேரங்களிலே பரக்கத்தை தேடுகிறோம். ஆனால் நாம் செய்கின்ற செயல்களுக்கு பரக்கத்து அது ரமலான் மாதத்திலே கிடைக்கிறது. எனவேதான் அதிலே வருகின்ற அந்த இரவு லைலத்து கதிர் இரவு என்பதற்கு விளக்கமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது, ஆயிரம் மாதங்கள் வழங்குவதை விட சிறந்த ஒரு இரவு அந்த இரவு என்று குறிப்பிட்டு காட்டுகிறான். குறைந்த ஆயுளுடைய பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிற கடைசி உண்மத்தாக இருக்கிற நம்மவர்கள் எல்லா விதத்திலும் பலகீனமானவர்கள், அமல் செய்வதிலும் பலகீனமானவர்கள், ஈமானிலும் பலகீனமானவர்கள். இப்படி இருக்கிற நம்முடைய நிலை, அதுபோன்று ரமலான் மாதங்களிலே கிடைக்கக்கூடிய அதாவது பரக்கத்தாக பெருக்கித் தரப்படுகின்ற அந்த நிலை மட்டுமில்லை என்று சொன்னால் மிகவும் கைசேதமானவர்களாக ஆகிவிடுவோம். எனவே அந்த மாதங்களிலே அதுபோன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வருவதற்கு முன்னதாகவே அதை பற்றி மக்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் செய்வர்களாக இருந்தார்கள். அந்த மாதத்தினுடைய நேரங்களை வீணடித்துவிடக் கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாகவே அதை பற்றிய சிறப்புகளையும் அதில் அமல் செய்கின்ற அந்த அமல்களுக்குரிய மகத்துவத்தை பற்றியெல்லாம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துகின்ற பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். இங்கே அமல் செய்வதற்குரிய கனிந்த காலமாக, பருவ காலமாக ரமலான் நமக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றன. அமல் செய்வதற்கு முக்கியமாக எல்லாருமே தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஆனால் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா, அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக மாறியிருக்கிறதா என்பதைத்தான் நாம் இங்கே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஐந்து நேரமும் ஜமாத்து தவறாமல் தொழக்கூடிய தொழிலாளிகள் இருக்கிறார்கள். சிறு வயது முதற்கொண்டே நான் 14 வயதிலிருந்து நோன்பு வைக்கிறேன், 10 வயதிலிருந்து நோன்பு வைக்கிறேன், இதுவரையிலும் ஒரு நோன்பை கூட நான் நினைவோடு விட்டதில்லை என்றெல்லாம் சொல்லுகிற நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த செயல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்பதற்கு ஆதாரமாக எதையுமே நாம் சொல்ல முடியாது, காட்ட முடியாது. அல்லாஹ் அதை அங்கீகரித்திருக்கிறான் என்பதற்கு மறுமையில்தான் அதற்கு நாம் அதனுடைய விளக்கத்தை, அதனுடைய அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனாலும் அங்கீகரிக்கப்படுவதற்கான நிபந்தனைகள், அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வழிமுறைகள் எல்லாம் நமக்கு குர்ஆன் ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது சொல்வார்கள், எத்தனையோ தொழுகையாளிகள் தொழுகிறார்கள், அவருடைய தொழுகைகள் வெறும் நிற்பதும் கண் விழிப்பதையும் தவிர வேறு எந்த விதமான பயனையும் அவர்கள் பெற்றுக் கொள்வதில்லை. அதுபோல எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு வைக்கிறார்கள், பசியையும் தாகத்தையும் தவிர வேறு எந்த பயனையும் அவர்கள் அடைந்து கொள்வதில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுவார்கள். அது அவைகள் அவ்வளவுதான், அதற்குரிய நன்மைகள் அறவே அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றன. குறித்த நேரத்திலே தொழுகின்ற தொழுகையாளிகளுடைய அந்த கடமை நீங்கிவிடுகிறதே தவிர அதற்குரிய அபரிதமான உபரியான நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கப்படாமல் போய்விடுகின்றன. இதற்கு மூல காரணம் அவர்கள் மனதிலே ஏற்படுகிற இஹ்லாஸ் என்கின்ற அந்த எண்ணம் தான், தூய்மையான எண்ணம் தான். மாரூஃப் கஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஒரு மனிதன் வணங்குகிறான், அந்த வணக்கங்களின் மூலமாக அல்லாஹு தஆலா அதற்குரிய சவாபை தர வேண்டும், அதற்குரிய பிரதிபலனை தர வேண்டும் என்ற நோக்கத்தில் அவன் வணங்குவானால் அவன் ஒரு வியாபாரி. நிறைய பேர்கள் அப்படித்தான் நினைக்கிறோம், தொழுகிறோம் இந்த தொழுகைக்கு நன்மை கிடைக்க வேண்டும், ஒரு சின்ன ஒரு செயலை செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கு சவாபு கிடைக்க வேண்டும். சவாபை எதிர்பார்த்து ஒரு மனிதன் அமல் செய்கிறான் என்று சொன்னால் அவன் ஒரு வியாபாரி. அதே போல அல்லாஹு தஆலாவுடைய தண்டனையை பயந்து அவன் நரகத்திலே போட்டு விடுவான், தண்டித்து விடுவான் என்ற பயத்தோடு ஒருவன் வணங்குபவனாக இருந்தால் அவன் அடிமை. ஒரு எஜமானனுக்கு அடிமை பயப்படுவான், அதுபோல இவன் எஜமானனாக இருக்கிற அந்த அல்லாஹுக்கு அடிமை. இதற்கும் மேலாக ஒரு மனிதன் அல்லாஹுக்காக வேண்டியே வணங்குகிறான், வேறு எந்த நோக்கமும் அவனுக்கு கிடையாது, சவாபு கிடைக்க வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை, இறைவனுடைய தண்டனையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணமும் கிடையாது, அல்லாஹுக்காக அல்லாஹவையே வணங்க வேண்டும் என்ற தூய நோக்கத்தோடு ஒருவன் வணங்குவான் என்று சொன்னால் அவன்தான் சுதந்திரமானவன், எந்த கவலையுமே இல்லாதவன். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது, அலாயின் அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், இறை நேசர்கள் அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. அவர்கள் ஆற்றுகின்ற அத்தனை காரியங்களும் அத்தனை செயல்களும் அல்லாஹுக்காக வேண்டி மட்டும்தான் இருக்கும், வேற எந்த நோக்கமும் அவர்களுக்கு கிடையாது. ராபித்துல் பஸ்ரி அம்மையார் அவர்களை பற்றி அவர்கள் சொல்லுகிற போது அவர்கள் இப்படி பிரார்த்திப்பார்களாம், யா அல்லாஹ், நான் உன்னை உன்னுடைய சவாபை எதிர்பார்த்து சுவனத்தை எதிர்பார்த்து சுவனத்தினுடைய பல பலன்களை எதிர்பார்த்து நான் வணங்குவதாக இருந்தால் அந்த சுவனத்தினுடைய வாடையை என்னை நுகரச் செய்து விடாது. சுவனத்தை எதிர்பார்த்து நான் வணங்கவில்லை, உன்னை வணங்கவில்லை. நரகத்திற்கு அஞ்சு நான் பயப்பட்டு உன்னை வணங்குவதாக இருந்தால் எந்த நரகத்தை நான் பயப்படுகிறேனோ அந்த நரகத்திலேயே போட்டு என்னை பொசுக்கி எடுப்பாயாக, என்னை அதிலே போட்டு வேதனை செய்வாயாக. இதற்கும் மாறாக உன்னுடைய திருப்தியை நாடி உனக்காக வேண்டியே நான் வணங்குகிறேன் என்று சொன்னால் யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை மட்டும் எனக்கு கொடுப்பாயாக என்று அடிக்கடி பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸிலே வரலாறுகளை பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய நோக்கம் அவனுடைய நீயத்து அல்லாஹுக்காக மட்டும்தான் என்ற நோக்கத்தோடு அமைந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு முற்றிலுமாக வழிகாட்டப்படுகின்றன. நோன்புடைய நோக்கமும் அப்படித்தான், நோன்பிலே அதாவது முகஸ்துதி கிடையாது, நோன்பாளி நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி யாரிடத்திலும் பிதற்றுவது கிடையாது, அதாவது தெரியப்படுத்தி விளம்பரப்படுத்துவது கிடையாது, நோன்புக்கு அசைவுகள் கிடையாது. தொழுகையாளிக்கு அசைவு இருக்கிறது, தொழுகும் போது ருக்கு செய்கிறோம் சுஜூத் செய்கிறோம், அசைவு இருக்கிறது, நோன்புக்கு எந்த அசைவும் கிடையாது. எனவே இவன் நோன்பாளியா இல்லையா என்று யாராலும் கண்டுபிடிக்கவும் முடியாது. அது மறைவான ஒரு செயல். இருந்த போதிலும் கூட ஒரு மனிதன் ஆரம்பத்தில் ரகசியமாகவே அமல்களை செய்து வந்தான், நோன்பு ரகசியமானது, அதுபோன்று அவன் செய்கின்ற அத்தனை காரியங்களையும் ரகசியமாகவே செய்து வந்தான், யாருக்குமே அவன் வெளிப்படுத்தவில்லை. எந்த அளவுக்கு ரகசியமாக செய்து வந்தான் என்று சொன்னால் அவன் செய்கின்ற அமல் அவனையும் அல்லாஹ்வையும் தவிர வேறு யாருக்குமே தெரியாது. தன்னோடு வாசல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கோட்டைக்குள்ளே இருந்து அவன் அமல் செய்கிறான், அல்லாஹுக்கும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே அதை பத்தி தெரியாது. இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே இவன் சிறுவாக ரகசியமாக அமல் செய்தவன் எழுதப்படுவான். அதற்கு பிறகு சில காலங்கள் கழிந்தன. அவன் தான் செய்கின்ற அமல்களை மக்களுக்கு மத்தியிலே ஒரு ஓரிருவர்களிடத்திலே சொன்னான், நான் இப்படியெல்லாம் அமல் செய்திருக்கிறேன் இள வயதிலே, சிறு வயதிலே. சில பேர் சொல்றதுலா இல்லையா, நான் இத்தனை வயசுலேருந்து தொழுகி விட்டதே இல்லை, இத்தனை வயசுலேருந்து தொழுது வர்றேன், எந்த நேரத்திலும் தொழுகை ஜமாத்து விட மாட்டேன் என்று இப்போது பிரபலமாக சொல்வார்கள், அவர்களாக சொல்லிக் கொள்வார்கள். இப்படி அவன் ஒரு முறை சொல்லுகிற போது அந்த சிறு என்கின்ற ரகசியமாக செய்கின்ற அந்த அமல் என்ற நிலையில் இருந்து மாறுபட்டு பகிரங்கமாக செய்கின்ற அமல் என்ற நிலைக்கு அவன் கொண்டு வரப்படுகிறான். அதற்கு பிறகும் அவன் அதையே சொல்லிக் கொண்டிருப்பான், ஆனால் அவன் செய்த அமலுக்கு எந்த நன்மையும் இல்லாமல் அல்ல ஆக்கி விடுகிறான் என்பதாக ஹதீஸிலே பார்க்கிறோம். படித்தரம் படித்தரமாக ஒரு மனிதன் செய்கின்ற அந்த செயல் முழுக்க முழுக்க இறைவனுக்காக அல்லாவுக்காக மட்டும் என்று இருக்கிற போது அவன் யாரிடத்திலும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதை செய்திருக்கிறேன், இப்படி நடந்திருக்கிறேன், இப்படி கொடுத்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய தேவை ஏற்படாது. முழுக்க முழுக்க அல்லாவுக்கு மட்டுமே இருந்திருக்க வேண்டும். அதைத்தான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிற போது யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்ப வேண்டும் என்று யார் நாடுகிறார்களோ, இறைவனை சந்திப்பு என்பது, இறைவனை சந்திப்பது என்பது மகத்தான ஒரு பேர் உதவி, எல்லாருக்குமே கிடைத்து விடாது. நம்மை படைத்து பரிபாலித்து ரட்சித்து பாதுகாத்துகின்ற அந்த எஜமானன் அவனை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசையும் அந்த எண்ணமும் ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் வியாபித்திருக்கும். ஆனால் அவனுடைய சந்திப்பு எல்லாத்துக்குமே கிடைத்திடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்பி அதை நாடுகிறார்களோ அவர்கள் தூய்மையான முறையிலே, கலப்பிட்ட முறையிலே நன்மையான செயல்களை செய்யட்டும். எது நன்மையான செயல் என்று இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறதோ அத்தனை நன்மையான காரியங்களிலும் அவர் செய்யட்டும். ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு அவனுடைய வணக்கத்திலே எந்த இணையும் வைத்து விடக்கூடாது. அப்படி இணை வைத்து விடாமல் அவர்கள் காரியங்கள் ஆற்றட்டும் என்று சொல்கிறான். யாருக்கு சொல்கிறான் என்று சொன்னால், இணை வைக்க கூடாது என்று யாருக்கு சொல்கிறான் என்று சொன்னால் மூமின்களுக்கு தான் சொல்கிறான். மூமின்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய சந்திப்பு இருக்கிறது. அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிற மூமின்கள் தங்களது வணக்கங்களிலே என்ன செய்துவிடக் கூடாது, அல்லாஹ்வுக்கு இணையாக யாரையும் கொண்டு வந்து விடக்கூடாது, சிரிக்க வைத்து விடக்கூடாது என்று சொன்னால் யாராவது மூமின்கள் சிரிக்க வைப்பார்களா? ஆனால் இங்கே எந்த சிரிக்கை அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், தனக்கு செய்கின்ற அந்த இபாதத்தை, தனக்கு செய்கின்ற அந்த வணக்கத்தை வேறொருவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டியோ, வேறொருவர் அதை அறிந்து போக வேண்டும் என்பதற்காக வேண்டியோ, வேறொருவர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியோ அதை செய்வதாக இருந்தால் இதுவும் சிரிக்கு தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டுவார்கள், ஷிர்க்கிலே இரண்டு வகை இருக்கிறது. ஒன்று பகிரங்கமானது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அவனது தாத்திலும் அவனுடைய சிபாத்திலும் இணை வைப்பது நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இது முதன்மையான ஷிர்க்கு. ஷிர்க் ஹஃபி, லேசான ஷிர்க் என்பது நாம் வணங்குகின்ற வணக்கங்களை பிறருக்காக வேண்டி செய்வது, பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்வது, பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்வது. சல்லாலசம் சொல்லிக்காட்டுவார்கள், ஒருவன் தொழுகிறான், தனிமையாக தொழுகிற போது ஏனாதான என்று தொழுவிட்டு போய்விடுகிறான், யாருமே பார்க்க மாட்டார்கள், பார்ப்பதில்லை. ஆனால் பிறர்கள் பார்க்கிற போது அந்த தொழுகை அழகாக தொழுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பள்ளிவாசலே வந்து தொழுகிறோம், அந்த தொழுகை அழகானதாக பிறர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி ரொம்பவும் நிதானமாக தொழுகிறான். இப்படி தொழக்கூடியவன் அல்லாஹ்வை பரிகாசம் செய்கிறான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை அவன் கிண்டல் செய்கிறான் என்று சொன்னார்கள். இங்கே எந்த செயல் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது, அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல் என்ன என்று சொன்னால், நாம உள்ளங்களிலே ஏற்படுகிற அந்த எண்ணம், அந்த இஹ்லாஸ் என்கின்ற தூய்மையான எண்ணம் தான். ஹதீஸிலே பார்க்கிறோம், இன்னல்லாஹ லா யன்ஸுரு இலா சுவரிக்கும் வலா இலா அமாலிக்கும், இலா சுவரிக்கும் வலா மாலிக்கும். அல்லாஹு தஆலா உங்களது பொருளை பார்ப்பதில்லை, உங்களது தோற்றத்தை பார்ப்பதில்லை. அது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. நாமெல்லாம் தோற்றத்தை பார்த்து பழகுவோம், தோற்றத்தை பார்த்து உபகாரம் செய்வோம், தோற்றத்தை பார்த்து அவர்களுக்கு உதவிகள் செய்வோம். அல்லாஹ்வுக்கு அப்படி தேவையில்லை. எல்லா படைப்புகளும் அல்லாஹ்விடத்தில் சமமானவை. அவன் தோற்றத்தை பார்ப்பதில்லை, நீங்கள் வைத்திருக்கிற செல்வங்களை பார்ப்பதில்லை, பொருளை பார்ப்பதில்லை. பேருக்கு அந்த பண்பு இருக்கிறது. செல்வம் இருப்பவர்களை பார்த்தால் ஒரு விதமான போக்கு, செல்வம் இல்லாதவர்களை பார்த்தால் ஒரு விதமான போக்கு. இது அல்லாஹ்விடத்திலே கிடையாது. குலூபிக்கும் அமாலிக்கும், ஆனால் அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் உங்களது உள்ளங்களையும் உங்களுடைய சாலிஹான அமல்களையும் தான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமல் செயல் இருக்க வேண்டும், அந்த செயல் தூய்மையாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் இங்கே பார்க்கிறான். ஹதீஸில் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள், கியாமத்து நாளையிலே ஒரு மனிதர் இறந்து விட்டார் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய மௌத்து ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், அவருடைய அமல்களை மலக்குகள் உயர்த்தி கொண்டு போவார்கள் அல்லாஹுடைய சன்னிதானத்தின் பக்கம். அல்லாஹ் எங்கே அந்த அமல்களை கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறானோ அந்த இடத்திற்கு கொண்டு போவார்கள். அதில் ஒரு மனிதனுடைய அமல் மிக அதிகமாக இருக்கும், அதிக கனமுடையதாக இருக்கும். மலக்குமார்களுக்கு அந்த அமலுடைய தரம் என்ன என்று தெரியாது. அவர்களுக்குள்ள உத்தரவு என்ன என்று சொன்னால், அமல்களை கொண்டு வந்து உயர்த்தி கொண்டு வந்து அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்க வேண்டும். உயர்த்தி கொண்டு போகிற போதே மலக்குமார்கள் பூரித்தவர்களாக சந்தோஷப்பட்டவர்களாக, பரவாயில்ல இந்த மனிதன் இவ்வளவு அமல் செய்திருக்கிறானே, எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறான் என்று பூரிப்படைவார்கள், சந்தோஷப்படுவார்கள். அங்கே அந்த குறிப்பிட்ட இடம் வந்து அடைந்தவுடனே அல்லாஹ் சொல்லுவான், நான் சொன்னபடி என்னுடைய அடியானின் நன்மையை கொண்டு வந்து விட்டீர்களா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், இதை சுமந்து வந்த உங்களுக்கு அதனுடைய கணம் என்று என்னவென்று உங்களுக்கு தெரியும், அதனுடைய அளவு என்னவென்று உங்களுக்கு தெரியும். அதிகமான அமல், அதிகமான கனமுடையதாக இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள், சந்தோஷப்படுகிறீர்கள். ஆனால் அதையும் மீறி செய்த மனிதனின் உள்ளங்களை உள்ளத்தை நான் பார்ப்பவனாக இருக்கிறேன். அந்த உள்ளத்தினுடைய பாதுகாவலனாக நான் இருக்கிறேன். எனவே அது எவ்வளவு தரமுடியது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை இல்லீன் என்கின்ற, அதாவது சிஜீன் என்கின்ற நரகத்திலே கொண்டு போய் போட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போடுவான். அந்த செய்த அமலை சிஜீன் என்ற நரகத்திலே போட்டு விடுங்கள், அதற்கு எந்த மதிப்பும் என்னிடத்திலே கிடையாது. ஏனென்று சொன்னால், அவைகள் எனக்காக நீ செய்யப்பட்டவை அல்ல, எனக்காக நீ நிறைவேற்றப்பட்டவை அல்ல, அதை அந்த இடத்திலே கொண்டு போய் போட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போட்டு விடுவான். இன்னொரு மனிதனுடைய அமல் அப்படி கொண்டு வந்து மலக்குமார்கள் சுமந்து கொண்டு வருவார்கள். மிக லேசாக இருக்கும், அதிக கனமும் இருக்காது. மலக்குமார்கள் அதை சுமந்து போகிற மலக்குமார்கள் அதை கேவலமாக நினைப்பார்கள், மிக இழிவாக கருதுவார்கள். என்ன அமல் செய்திருக்கிறான், இவ்வளவு குறைந்த அமல்களை செய்திருக்கிறான் என்று கேவலமாக கருதுவார்கள். அல்லாஹ்விடத்திலே சென்றபோது அல்லாஹ் சொல்லுவான், இதே வார்த்தை சொல்லுவான், அந்த அமல்களுடைய அளவுதான் உங்களுக்கு தெரியும், அதனுடைய கனம் உங்களுக்கு தெரியும், ஆனால் அதனுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியாது. நான் அந்த மனிதனுடைய உள்ளத்தை பாதுகாக்கின்ற பாதுகாவலனாக இருக்கிறேன், எனவே எந்த எண்ணத்தோடு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை நான் மட்டும்தான் அறிவேன் என்று சொல்லி, அதனை சுவனத்திலே இல்லையே என்ற சுவனத்திலே அதை கொண்டு பாதுகாப்பாக வையுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போடுவான். இங்கே எது இதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது என்று சொன்னால், நீண்ட ரக்காத்துகள் தொழுவது, நீண்ட நேரம் 100,000 ரக்காத்துகள் தொழுவது, அதிகமான நோன்பு வைப்பது, அதிகமான தான தர்மம் செய்வது எல்லாமே இருக்கட்டும், ஆனால் நம்ம உள்ளம் எப்படி இருக்கிறது, அதைத்தான் நல்லா இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யமன் நாட்டிற்கு அனுப்புகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில உபதேசங்களை சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் அவுசினி, எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை சொன்னார்கள், அஹலிஸ் தீனக யக்ஃபிகல் அமலுல் கலீல், உன்னுடைய மார்க்கத்தை நீ தூய்மையானதாக ஆக்கிக்கொள், களப்பற்றதாக ஆக்கிக்கொள், அப்படி இருந்தால் குறைவான அமல் உனக்கு போதுமானது. பெரிய பெரிய அமல்கள் செய்வதை விட களப்பற்ற எண்ணத்தோடு நீ நிறைவேற்றுகின்ற குறைவான அமல் உனக்கு போதுமானது என்று சொல்லி காட்டினார்கள். அதுக்காக நம்முடைய மனதிலே எப்படிப்பட்ட எண்ணத்தை நாம் இங்கே ஏற்படுத்தியிருக்கோம் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். இமாம் அசாரி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் யஹ்யா உலூமுத்தீன் என்ற நூலிலே ஒரு வரலாற்றை எழுதுவார்கள். முற்காலத்திலே வாழ்ந்த ஒரு பெரிய வணக்கசாலி, அவருடைய காலத்திலே மக்கள் அவரிடத்திலே இருந்து புகார் சொன்னார்கள், போகின்ற பாதையிலே ஒரு வழியிலே ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தை மனிதர்கள் அதை கடவுளாக எண்ணி வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி அவர்கள் சொல்லப்பட்டது. எல்லாத்தையுமே தானே வணங்குறாங்க, மரத்தை வணங்கி கொண்டிருந்தார்கள். இதை கேள்விப்பட்டவர்கள் இந்த ஆபீதுக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டது. நல்ல மனிதர், சிறந்த வணக்கசாலி, கோபம் ஏற்பட்டது. ஒரு கோடாரி எடுத்துக்கொண்டு அந்த மரத்தை வெட்டிவிட வேண்டும் என்று எண்ணி அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டார். புறப்பட்ட அந்த மரத்திற்கு பக்கத்திலே போன போது சைத்தான் மனித தோற்றத்திலே வந்து, இது எதற்காக, என்ன எதற்காக வேண்டி போகிறாய் என்று கேட்டான். அவர் சொன்னார், இந்த மரத்தை மனிதர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அதை வெட்டுவதற்காக போகிறேன் என்று சொன்னார். சைத்தான் வந்து வழிமறித்தான், அதெல்லாம் நீ வெட்டக்கூடாது, யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க, உனக்கு என்ன, நீ வணக்கசாலியா, நீ அல்லாவை வணங்கி கொண்டு இரு, மற்ற வேலையில் நீ ஈடுபடாத என்று சொன்ன போது, இவர் அதையெல்லாம் ஒத்துக்க முடியாது, நான் அதை வெட்டிய தீர்வேன் என்று பிடிவாதமாக சொன்னார். சைத்தானுக்கும் இவருக்கும் மத்தியிலே சண்டை ஏற்பட்டது. இரண்டு பேர்களும் மல்லு கட்டினார்கள். மல்லு கட்டி கடைசியிலே இந்த ஆபீது இந்த வணக்கசாலியை சைத்தானை நிகழ்த்தி விட்டார், சைத்தானை தோக்கடித்து விட்டார். நேராக மரத்துக்கு பக்கத்தில் போய் கோடாரியை ஓங்கி அதை வெட்டுவதற்காக முற்பட்டார். சைத்தான் ஒரு சூழ்ச்சியை கையாண்டான். நான் சொல்றது கொஞ்சம் கேளு, உனக்கு எதுக்கு இந்த வேலை, யாரோ வழங்கிட்டு போறாங்க, இது வந்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படிதான் இது நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நாடி இருந்தால் ஒரு நதியை அனுப்பி அதை வெட்டியிருக்கலாம், அல்லது யாரையாவது நபிமார்களை அழைத்து அந்த மரத்தை அல்லாஹ் வெட்டச் செய்வான். உனக்கு இது வேலை தேவையில்லை, நீ உன்னுடைய காரியத்தை பார். இப்படி நீ இதை வெட்டாமல் விட்டுவிட்டால் உனக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கிறது. தினமும் நான் இரண்டு தீனார்களை தங்க நாணயங்களை உனக்கு உன்னுடைய உறங்குகிற போது உன்னுடைய தலையணைக்கு கீழே வைத்து விடுவேன். காலையில் எந்திரிச்ச உடனே அந்த தங்க நாணயங்கள் உனக்கு கிடைக்கும், இதை வெட்டுறதுனால உனக்கு என்ன கிடைக்கும் என்று அவருடைய மனதை மாற்றினார். அதை கேட்ட உடனே அவரும் சரின்னு சொல்லி போயிட்டார், திரும்பி போயிட்டார். அன்றைய தினம் காலையிலே அவர் எழுந்திருக்கிற போது தலைவாணிக்கு கீழே ரெண்டு தங்க நாணயங்கள் இருந்தன. சரி, சொன்னதின்படி வாக்கு மாறாமல் வைத்து விட்டான் என்று சொல்லி அவர் இருந்து விட்டார். மறுநாள் காலையிலே பார்க்கிற போது தங்க நாணயங்கள் இல்லை. உடனே இந்த ஆவிலுக்கு கோபம் வந்தது, நம்ம ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கோடாரி எடுத்துக்கொண்டு மீண்டும் போனார். போன போது அங்கே சைத்தான் வழிமறித்தான், வெட்டக்கூடாது என்று முன்பு போலவே சொன்னான். அவர் சொன்னான், வெட்டியேதான் தீருவேன் என்று சொன்னார். நீ தங்க நாணயம் வந்து வைக்கிறேன்னு சொன்ன, ஒரு நாள் தான் வச்சா அப்புறம் நீ ஏமாத்திட்ட, உன்னுடைய பேச்சையை நம்ப முடியாது என்று சொன்னார். இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே தகராறு ஏற்பட்டது. ரெண்டு பேருமே மல்லு கட்டினார்கள். மல்லு கட்டிய போது இப்போது சைத்தான் மிகைத்து விட்டான், வெற்றி அடைந்து விட்டான், ஆபீது தோற்று போய்விட்டார். அப்ப அந்த ஆபீது கேட்டார் சைத்தானை பார்த்து, நேற்றைய தினம் நான் வெற்றி அடைந்தேன், இன்றைக்கு நான் தோற்று போய்விட்டேன், என்ன காரணம் என்று கேட்டான். சைத்தான் சொன்னான், நேற்றைய தினம் எண்ணம் நல்லதாக இருந்தது, இறைவனை இறைவனை அல்லாது மற்றவை வணங்குகிறார்கள் என்ற அந்த எண்ணத்தோடு நீ இந்நிலத்திலே மல்லு கட்டினாய், அல்லாஹ் அதற்குரிய கூவத்தை சக்தி உனக்கு கொடுத்தான். இன்றைய தினம் நீ என்னிடத்திலே மல்லு கட்டியது எதற்காக என்று சொன்னால், அந்த ரெண்டு தீனார்களுக்காக. உன்னுடைய நெய்யத்தை மாறி போய்விட்ட காரணத்தினால் அல்லாஹ் உன்னிடத்திலே இருந்த சக்தியை எடுத்து விட்டான் என்று சொன்னான். உன்னிடத்திலே இருந்த சக்தி அந்த கூவத்தை எடுத்து விட்டான். மனிதர்களுடைய ஆற்றலை எதிரே இருக்கிறது என்று சொன்னால் இறைவனின் மீது கொண்டிருக்கிற அந்த தூய எண்ணத்தில் தான் இருக்கிறது. எப்போது அது விடுபட்டு போய்விடுமோ அப்போது விடுபட்டு போய்விடும். நிறைய பேருடைய எண்ணம், நம்ம நோன்பு வச்சா இந்த வேலைகளை செய்ய முடியாது என்றிருந்தால் செய்யவே முடியாது முடியாது. நோன்பு வைத்திருக்கிற போது இந்த காரியங்களை ஆற்ற முடியாது என்று சொன்னால் ஆற்றவே முடியாது. நோன்பு வைத்தாலும் நம்மால் செய்ய முடியும். ஐந்து நேர தொழுகைக்கு நாம் பள்ளிவாசலுக்கு போனாலும் இந்தெந்த காரியங்களை செய்ய முடியும் என்ற எண்ணம் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு அதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான். அந்த எண்ணம் நம்மிடத்தில் இல்லாத காரணத்தினால் நாம் அமல்களிலே பின்தங்கிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்ப இங்கே எண்ணம் தான் பிரதானமானது, மனிதர்கள் வைத்திருக்கிற அந்த எண்ணம் தான் இங்கே மிக முக்கியமாக கருதப்படுகிறது என்பதை நாம் இங்கே சிந்தனையிலே கொண்டு வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் இருந்த சகாபாக்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரியவர்கள், ஆனால் ஒருபோதும் அவர்கள் செய்கிற அமல்கள் மீது அவர்கள் பெருமிதம் கொண்டதே கிடையாது. நாம் எல்லாம் ரெண்டு ரெக்காத்து தொழுதுட்டா ரொம்ப சுபத்தொலைக்கு நான் போயிடுவேன் கரெக்டா, அது பெரிய ஒரு இது. தொழுதாளர்களை பார்க்கிற போது ஒரு ஏளனமாக நினைப்பது, ஒரு பரிகாசமாக கீழ்த்தரமாக நினைப்பது. என்ன தொழுதாளாளா இருந்தாலும் சரி, மார்க்கத்தின் கடமைகளை செய்யாத ஆளாக இருந்தாலும் சரி, ஏன் மதுவிலேயே மிதந்து கொண்டிருக்கிற ஆளாக இருந்தாலும் சரியே, அவர்களை கேவலமாக எண்ணுவதற்கு நமக்கு உரிமை கிடையாது, ஒருபோதும் கிடையாது. முஷ்ரிக்கான நபர்களை பார்த்து அல்லாஹ்வுக்கு இவர்கள் இணை வைக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை கேவலமாக நினைத்தால், கேவலமான கண்ணோடு பார்த்தால், அல்லாஹ் தஆலா நம்மையும் அந்த வேலையில் ஈடுபடுத்தி விடுவான். எனவே இங்கே எண்ணம், நம்முடைய மனதில் ஏற்படுகிற எண்ணம் இங்கே பிரதானமானது என்பதை நாம் இங்கே சிந்தனையிலே கொண்டு வர அன்புக்குரிய சகோதரர்களே. அமல் செய்கின்ற அமல் செய்கின்ற அமலாளிகளுக்கு செய்ய வேண்டிய, முக்கியமாக இருக்க வேண்டிய அந்த குணம் நிபந்தனை இஹ்லாஸ் என்கின்ற அந்த நிபந்தனை தான். இதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், அஷ்ரிக்குல் ஹதியு அய்யுமல் ரஜுலி மகானி ரஜுலி. ஷிர்க் ஹதி என்பது ஒரு மனிதர் இன்னொரு மனிதருடைய பார்வைக்காக, இன்னொரு மனிதருடைய புகழுக்காக வேண்டி செய்கின்ற அமல், லேசான ஷிர்க் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவனுக்கு செய்கின்ற அந்த இணை வைப்பிலே இவைகளும் சேர்க்கப்படுகின்றன என்பதை நாம் இங்கே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற அமல்களை தூய்மையானதாக ஆக்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் ஒருபோதும் அவர்கள் தங்களை பற்றி பெருமிதம் கொண்டதில்லை, இன்னும் சொல்ல போனால் பயந்து கொண்டே இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்குகளுடைய ஒரு பட்டியலை ஹுதைஃபா ரலியல்லாஹு கொடுத்திருந்தார்கள், இவரெல்லாம் முனாஃபிக்கு என்பதாக. எனக்கு தெரிந்து, அதாவது அது அபி முலைக்கா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்பார்களாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற அந்த முனாஃபிக்குகளுடைய அந்த லிஸ்டிலே நான் இருக்கிறேனா என்று கேட்பார்களாம், நான் என்னுடைய பெயர் அதில் இருக்கிறதா என்று கேட்பார்களாம். சைதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு பெரிய நன்மைக்குரியவர்கள், எவ்வளவு பெரிய நன்மைக்கு சொந்தக்காரர். உயிரோடு இங்கே இருக்கிற போது அல்லாஹ் தஆலா அவருக்கு சுவனத்திலே மாளிகை எழுப்பி விட்டான். அவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரிய உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி ஹுதைஃபாவிடத்திலே வந்து தயவுசெய்து சொல்லுங்க, ரசூலுல்லா சொன்ன அந்த நபர்களிலே நான் இருக்கிறேனா, கொஞ்சம் கவனமாக சொல்லுங்கள் என்று கேட்பார்களாம். ஹுதைஃபாவெல்லாம் சொல்வார்கள், இல்லை நீங்கள் அந்த லிஸ்டிலே நீங்கள் இல்லை என்று சொல்வார்கள். இப்படி தாங்கள் செய்கின்ற அந்த அமல்களின் மீது, தாங்கள் கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையின் மீது, அந்த ஈமானின் மீது அந்த அளவுக்கு பயமுடிவுகளாக அச்சமுடிவுகளாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். எனவேதான் ஒவ்வொரு மூமினும் இங்கே நம்முடைய செயல்களிலே அல்லாஹ் தஆலா நமக்கு எதை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் இங்கே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதங்களிலே அதற்கென காலங்களை ஒதுக்கி அமல் செய்கிற அந்த பணியிலே நாம் ஈடுபட வேண்டும். நம்முடைய காரியங்கள் ஒரு வீட்டு காரியங்களாக இருந்தால் அதற்காக வேண்டிய எவ்வளவு முன்னேற்பாடுகளை செய்கிறோம். ஒரு வீட்டிலே ஒரு ஃபங்க்ஷன் வைத்திருக்கிறோம், ஒரு திருமணம் வைத்திருக்கிறோம், ஒரு கடையை ஓபன் செய்ய போகிறோம், வீடு நாம குடியேறப்போகிறோம் என்று சொன்னால் அதற்காக வேண்டி பல மாதங்களுக்கு முன்னதாகவே திட்டமிட்டு அவர்களுடைய பணிகளில் நாம் ஈடுபடுகிறோம் இல்லையா? இது முக்கியமான ஒரு காலம். இந்த காலம் அமல்கள் அதிகமாக நமக்கு நன்மைகளை பெருக்கி தருகின்ற மாதம் இந்த மாதம். எனவே அந்த மாதத்திற்கென்றே நாம் முன்கூட்டியே திட்டமிட்டு வைத்திருக்க வேண்டும். தொழுகையை சரியாக நிறைவேற்ற வேண்டும், ஜமாத்தோடு நிறைவேற்ற வேண்டும், அதற்காக போக வேண்டும், அதற்குரிய நிலைகளிலே நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இது நம்முடைய சகோதரர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. ரமலான் மாதத்திலே 8:30 எட்டே முக்காலுக்கு தராது என்று சொன்னால் கடையை பூட்டுறதே 8:30 தான். சில பேர் 8:30 வரைக்கும் கடை வச்சிருவாங்க, என்ன கிடைக்க போகிறது? ஜுமாவுடைய தினத்தில் பாருங்கள், 12:30 பாங்கு, அந்த 12:00 கூட பூட்டுறது இல்லை, பாங்கு சொல்ற வரையிலுமே தொடர்ந்து உட்கார்ந்திருக்கிறது. சில பேர் பாங்கு சொன்ன பிறகும் வியாபாரத்தை முடிச்சுட்டு வருவோம்னு உட்கார்ந்திருக்கிறது. 18 ரக்காத்து 16 ரக்காத்து தராது தொழுகு முடிந்த பிறகு அந்த 4 ரக்காத்திலே கடைசியில அந்த 2 ரக்காத்தில மட்டும் வந்து ஜாயின் ஆகிக்கிறது. அதுக்கு முன்னாடி சில சகோதரர்கள் போய் விடுவார்கள், ஆரம்பத்தில் வர்றவங்க அது 8 முடிஞ்ச உடனே 6 முடிஞ்ச உடனே போயிடுவாங்க. சில பேர் வர்றதே அந்த கடைசி நேரத்தில். இப்படியெல்லாம் இருந்தா நம்ம எப்படி அந்த காலத்தில் அமல்களை சேர்க்க முடியும்? அதுபோன்று கடைசி 10 வருகின்ற அந்த ஒற்றைப்படை இரவுகள், லைலத்தில் கதிர் இரவை கொண்ட இரவுகள், அந்த இரவுகளிலாவது நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும். அதிகமான நபர்கள் அந்த இரவுகளில் தான் ஜவுளி கடையிலையும் பர்ச்சேஸ் பண்றதுக்கும் போறது. அந்த இரவுகளுடைய புனிதங்களை நாம் விட்டு விடுகிறோம். ஐந்து இரவுகள் வருகின்றன, அந்த ஐந்து இரவுகளிலே எது லைலத்திற்கு அதில் என்று நமக்கு உறுதியாக சொல்லப்படவில்லை. அந்த ஐந்து இரவுகளிலே அந்த 27வது அன்னைக்கு ஒரு நாளை தவிர பாக்கி நான்கு இரவுகளில் நாம் என்ன செய்யறோம், கடைசி பத்து வந்துட்ட உடனே சஹாபாக்கள்லாம் வரிந்து நின்று கொண்டு வணங்குவார்கள் என்ற ஹதீஸிலே வருகிறது. ஆனா நம்ம வீக் ஆகிறது அந்த பத்துல தான். அன்னைக்கு பாருங்க பள்ளிவாசலே வெறிச்சோடு போயிடும், எல்லா கடை தெருவுக்கும் அங்கேயும் போயிடும். இப்படி நேரங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறோம் ரொம்ப பெரிய சகோதரிகளே. முழுக்க முழுக்க அல்லாஹுவை வணங்க வேண்டும், நம்முடைய வணக்கம் அல்லாஹுக்கு மட்டுமே இருக்கும் என்ற நிலையில் நாம் காரியங்கள் ஆற்றுகிற போது நம்முடைய காரியங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான், லேசாக்கி ஆக்கி தருவான். எல்லாமே நம்மனால் நடக்கிறது இல்லை, நம்மனால் நடக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? எந்த காரியம் நம்மால் முடிவதில்லை, அல்லாஹான் அதை நடத்தி தருகிறான். அல்லாஹுக்காக வந்து நான் வாழுகிற போது நம்முடைய காரியங்களை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் நம்முடைய அமல்களை, அந்த அமல்களுக்குரிய நன்மைகளை அல்லாஹ்வுத்தாலா அதிகம் அதிகம் தருவதற்கும், முழுக்க முழுக்க நமது அமல்களிலே இஹ்லாஸ் என்கின்ற அந்த இறைவனுக்காக வேண்டியே நிறைவேற்றுகிற தூய எண்ணத்தை அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களிலே ஏற்படுத்தி நம்முடைய அமல்களை மதிப்புமிக்க அமல்களாக அல்லாஹ் அமைத்து தந்திருவானாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிர தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல் உள்ளங்கள்.